عليكم ورحمة الله وبركاته
وعليكم السلام ورحمة الله
أقدم بسم الله جل وقسما أحمدي له حمدا بالدوام مؤسما أسلم تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوأ رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب தொடக்கம் உன் பெயரால் அல்லாஹ் தொடருவதும் உன் அருளால் அடக்கம் அனைத்துமே உனக்குள்ளே நீ அடக்கமாகிடுவாய் மனத்துள்ளே எல்லாம் வல்லவனே இந்த உரையினை தொடக்கையிலும் உன் நினைவே அதை தொடர்கையிலும் உன் நினைவே வள்ளல் நபி நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை பாதையிலே நடக்கையிலும் உன் நினைவே வாடி கலந்து போய் வந்து படுக்கையிலே கிடக்கையிலும் உன் நினைவே இறுதி மூச்சினையாம் அடக்கையிலும் உன் நினைவே எம் உடலை பிறர் தூக்கி அடக்கையிலும் உன் நினைவைத்தார் எம் வல்லவனே இருட்டினிலே இடறிவிலும் ஏத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமான பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசியினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, சங்கைக்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, சமுதாயத்தினுடைய பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இங்கே பாசத்துக்குரிய சங்கமிகு தாவூத் அலி ஹஸரத் அவர்கள் எலியனை பற்றி சொன்னார்கள். அதற்கான இலக்கணம் இருக்கிறதோ இல்லையோ, அல்லாஹுவுக்காக அவனுடைய ரசூலுக்காக சீமானாக நான் இல்லை என்றாலும் ஈமானையே ஒரு செல்வமாக வைத்துக் கொண்டு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். தொடக்கத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய மாரூஃப் ஹாஜியார் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல சிறப்பு உரை என்பது சிறப்பு யாருக்கு என்று சொன்னால், நாம் அதன் மூலமாக சிறப்பு சேர்ப்பதல்ல. அல்லாஹுவை பற்றி பேசுகிற நேரத்தில், அல்லாஹுடைய ரசூலை பேசுகிற நேரத்தில் விழா சிறக்க வாருங்கள் என்று சொன்னால் சிறப்பு யாருக்கு? வந்து சேரும் போது அல்லாஹுவால் கிடைக்கிற சிறப்பு தான் மகத்தான சிறப்பு என்ற தொடக்கத்தோடு நம்முடைய தலைப்புக்கு நுழைகின்றேன். இன்றைக்கு ஹஸரத் அவரை சுட்டிக்காட்டியதை போல ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் என்னென்ன தலைப்பு 25 நாட்கள் என்பது ஒரு பட்டியலிட்டு அது அவரிடத்திலே கொடுத்து அது உங்களுடைய அறிக்கை பார்வைக்கு வர செய்யும் என்று விரும்புகிறேன். அதாவது நாம் தெரிய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது. கடந்த 25 ஆண்டுகளாக நமக்குள்ளே விவாதங்களும் விபரீதங்களும் அதன் மூலமாக வேறுபட்ட விளைவுகளும் வந்து விவாத அரங்கமாக மார்க்கம் ஆக்கப்பட வேண்டாம். சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கின்றன. எனவே நாம் தர்க்க ரீதியாக சொற்பொழிவுகளை அமைக்காமல் தத்துவ ரீதியாக அமைக்கலாம் என்ற ஒரு அடிப்படையோடு தலைப்புகள் இன்ஷா அல்லாஹ் அமைக்கப்பட இருக்கின்றன. முதல் நாள் தலைப்பு வேதம் வந்த மாதம். வேதம் வந்த மாதம் என்பது, அதை ஒரே இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மாத்திரை வந்த மாதத்திலே பத்தியம் இருக்கின்றோம். வேதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? மருந்துக்கும் பத்தியத்துக்கும் இடையிலே உள்ள தொடர்பு. அருள்மொழி குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? ரமலானில் நோன்பு வையுங்கள் என்று சொல்லும் போது ரமலானை ஏன் தேர்வு செய்தான் காரணத்தை கூறுகிறான். 12 மாதங்கள், அதில் முதல் மாதமான முஹர்ரத்தில் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. கடைசி மாதமான துல்ஹஜ்ஜில் நோன்பு வையுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் 12 முதல் மாதத்தையும் முடிவு மாதத்தையும் விட்டுவிட்டு 9வது மாதத்தை தேர்வு செய்து அந்த 9வது மாதத்தில் நோன்பு வைக்க சொல்கின்றார். அந்த 9வது மாதத்துக்கு என்ன சிறப்பு என்றால், இது ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று ஒரு காரணத்தை கூறுகிறார். வேதத்தை உங்களுக்கு தந்தேன், எனவே என் அடியார்களே இந்த வேதம் வந்த மாதத்தில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் வேதத்துக்கும் நோன்புக்கும் என்ன தொடர்பு என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முதல் மாதம் என்ற முக்கியத்துவமோ முடிவு மாதம் என்ற தனிச்சிறப்போ அங்கே சொல்லி காட்டப்படாமல் 9வது மாதத்துக்கு கூறுகிற காரணமே வேதத்தை தந்தேன், எனவே நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் குர்ஆன் ஷரீஃப் என்பது என்ன? அது மருந்து, மாத்திரை. மக்கத்தின் பக்கத்திலே மலை குகையான ஹீராவிலே எம் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் மாத்திரை கிபி 610 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டது. இந்த குறிப்பை நீங்கள் மனதில் பதிவு செய்திருக்கிறோம். குர்ஆன் எப்போது அருளப்பட்டது? இன்றைக்கு 2009 ஆகஸ்ட் மாதம் 25 தேதி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 2009 ஆகஸ்ட் 29 தேதி பேசுகிற இந்த திருமறை கிபி 610 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி முதல் மாத்திரை அருளப்பட்டது. அந்த முதல் மாத்திரையுடைய டிஸ்ட்ரிபியூஷன் செய்த டிஸ்பென்சர் எழுதிருமா? ஹிரா குகை. இக்கரை பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லக்கூடிய முதல் 5 மாத்திரையைத்தான் அல்லாஹ் முதலில் கொடுத்தான். 6666 மாத்திரைகளாகிய குர்ஆனுடைய வசனங்களை ஒட்டுமொத்தமாக தரவில்லை. எனவே முதலில் அந்த 6666 மாத்திரைகளில் இக்கரை என தொடங்கக்கூடிய 5 மாத்திரைகளை முதல்ல கொடுத்து அதற்கு பிறகு அந்த வந்த முதல் மாதத்திலே சொல்கிறான், மாத்திரை தந்துவிட்டேன் மனிதர்களே, இனி நீங்கள் பத்தியம் இருந்து கொள்ளுங்கள். எனவே மாத்திரை பயன்பட வேண்டுமானால் அதற்கு பத்தியம் வேண்டும், டயட் கண்ட்ரோல். சாதாரணமாக சில நோய்களுக்காக மருத்துவரை அணுகும் போது மாத்திரை சாப்பிட்டீர்களா? சாப்பிட்டேன். ஆனா நோய் குணமாக இல்லை. ஏன் குணமாக இல்லை? முறையா பத்தியம் இருக்க வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் சில மாத்திரைகளை பற்றி வேடிக்கையா சொல்வார்கள். அந்த காலத்தில் மருத்துவமனைகள்ல ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, வெள்ள மாத்திரை. வெள்ள மாத்திரையில ஒரு வட்டமா, ஒரு வட்டத்தில் நடுவில் ஒரு கோடு, மேல தானா கீழே ஆனா. தலைவலின்னு போனாலும் அந்த மாத்திரை, வயிற்று வலின்னு போனாலும் அந்த மாத்திரை, என்ன கால் வலியிலிருந்து கழுத்து வலி வரை எந்த வழியில போனாலும் ஒரு வெள்ள மாத்திரை கொடுப்பா, அதுல மேல தானா கீழே ஆனா. ஒருத்தன் கேட்டான், என்ன சார் இந்த தானா ஆனாவுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தன் சொன்ன, அவன் தலையெழுத்து அவ்வளவுதான், தானானா தலையெழுத்து, ஆனானா அவ்வளவுதான். ஆனா உண்மையிலே தானானா தமிழ்நாடு அரசு, அது ஒரு விஷயம். தானானாவுக்கு விளக்கம் தமிழ்நாடு அரசு. அது வேடிக்கையா சொல்வார்கள், எதுக்கு பார்த்தாலும் ஒரே மாத்திரை. எனவே மாத்திரைக்கு விளக்கம் தலையெழுத்து அவ்வளவுதான் சொன்ன மாதிரி, எதற்கெடுத்தாலும் ஒரே மாத்திரையை வழங்கக்கூடிய காலத்தில் மாத்திரை என்பது இது அப்படி அல்ல. ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு மாத்திரை. குர்ஆன் ஷரீஃபை பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், அந்த அமைப்பை பாருங்கள். அறிவியல் கருத்துக்களா? ஏராளம் இருக்கிறது. மருத்துவ கருத்துக்களா? ஏராளம் இருக்கிறது. சித்தாந்தமா, தத்துவமா, வியாபாரத்தினுடைய முறைகளா, பொருளாதார தத்துவமா? ஒரு துறை விடவில்லை. உலகத்தில் எத்தனை துறை இருக்கிறதோ அத்தனை துறை தத்துவத்தையும் அப்படியே அருமையாக சொன்ன அற்புதமான வேதம் குர்ஆன் ஷரீஃப். சட்டத்துறையை பார்க்கிறோம். உதாரணமாக ஹேவ்லா கில்லி சென்று ஒரு அறிஞர், அவர் செக்ஸுவாலஜிஸ்ட், பாலியல் துறை நிபுணர். அவர் கூறுகிறார், ஹேவ்லா கில்லிஸ் எனப்படுகிற செக்ஸுவாலஜிஸ்ட் கூறுகிறார், எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுகிற குர்ஆனில் நான் எடுத்து விளக்கக்கூடிய செக்ஸுவாலஜிக்கும் குர்ஆனில் வழிகாட்டுதலை பார்க்கிறேன். உதாரணமாக அனில் மஹீலி, நபியே மாதவிலக்கு பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் கூறுங்கள். அந்த காலகட்டத்தில் பெண்களோடு உறவு கொள்ளாதீர்கள், ஒதுங்கியிருங்கள். மாதவிலக்கு மங்கையர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, தீட்டு என்று அவர்களை கொல்லைப்புறத்தில் அனுப்பிய ஒரு காலம். அந்த காலத்தில் யூதர்கள் மாதவிலக்கு பெண்களை மிகவும் அப்புறப்படுத்தப்பட்டவர்களாக, அவர்கள் சமைக்கிற உணவை கூட சாப்பிடக்கூடாது, அவர்கள் சயனிக்கிற படுக்கை மட்டுமல்ல சமைக்கிற உணவை சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு உள்ளே குடியிருக்க கூடாது என்று தனி கூடாரமிட்டு அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எப்படி பூர்வீக மரணத்தை, புராதன மார்க்கத்திலே நம்முடைய இந்தியாவிலே புராதன மார்க்கவாதிகள் எப்படி மாதவிலக்கு பெண்களை ஒதுக்கி வைத்தார்களோ அதை போல யூதர்கள் ஒதுக்கி வைத்த காலத்தில் அல்லாஹ் கூறுகிறார், மாதவிலக்கு மங்கைகள் தீட்டல்ல, உறவு மட்டும் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அதற்கான காரணம் அது இடையூறு என்று கூறுகிறான். விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து அதனால் ஏற்படுகிற விபரீதங்களை விளக்குகிறார்கள். அதைத்தான் ஹேவ்லா கில்லிஸ் சொல்லுகிறார், எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுகிற குர்ஆன் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செக்ஸுவாலஜி எனப்படுகிற அந்த பாலியல் துறைக்கும் வழிகாட்டுகிறது. உலகத்து தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று பொருளாதார தத்துவத்தை சொன்ன கார்ல் மார்க்ஸ், உலகத்தினுடைய சமத்துவத்தை சொன்ன சவியத், சவியத் என்பது சோவியத், அதுதான் அரபியில சவியத்தா மாறிச்சு. சோவியத் சமத்துவம், சவியத் என்ற அரபு சொல் சமத்துவம், அதுதான் சோவியத்தாக மாறிச்சு. இன்குலாப் என்ன அர்த்தம் தெரியுமா? புரட்சி. இன்கலபா புரண்டான், இன்கலிபு பொருள்வான், இன்குலாபு புரட்சி. இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக. இன்குலாப் என்ற வார்த்தை அரபு வார்த்தை. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுற, ஐய முன் கலிபின் இன்கலிபு, புரட்சி செய்பவர்கள் புரட்சி செய்யட்டும். ஆக அந்த இன்கலாப் என்ற வார்த்தை கூட அரபியில் இருந்து எடுக்கப்பட்டது. இப்படி பொருளாதார தொழிலாளி வர்க்கத்தை ஒன்று திரட்டக்கூடியவர்கள், பொருளாதார சிந்தனையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லோரும் வியந்து போற்றுகிற அருமையான ஒரு மருத்துவ கூடம் தான் குர்ஆன் ஷரீஃப். எனவே குர்ஆனுடைய இந்த அருள் வசனங்களை அறிவியலுக்காக, அறிவியலுக்காக, பொருளியலுக்காக, தத்துவத்துக்காக, வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக, மருத்துவத்துக்காக, எந்த துறையும் விட்டு வைக்காமல் எல்லா துறைகளும், எல்லா துறையிலுள்ள குறைகள் என்று நோய்களை போக்கக்கூடிய சர்வரோக சஞ்சீவியாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா குர்ஆன் ஷரீஃபை தந்துவிட்டு சொல்கிறான், மனிதர்களே உங்களுடைய நோய் நீக்குவதற்காக இதோ அல் குர்ஆன் வசனங்கள் இந்த மாத்திரையை தந்துவிட்டேன், இது உங்களுக்கு தகுந்த பயன் தர வேண்டுமானா நீங்கள் பத்தியம் இருந்து கொள்ளுங்கள். அந்த பத்தியம் தான் நோன்பு. நோன்பு பத்தியம் என்று சொல்ல காரணம் தெரியுமா, நோன்பு என்பது பட்டினி அல்ல. பட்டினிக்கும் பத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, உண்ண உணவில்லாமல் வயிற்றில் வயிற்றுக்கு கஞ்சி இல்லாமல் வாடி போய் கிடக்கிற ஏழைகள் அவர்கள் பட்டினி கிடக்கிறார்கள். காரணம் பஞ்சை பராரிகள், உண்ணுவதற்கு உணவில்லை. எனவே உணவில்லாமல் ஒட்டி போன வயிற்றோடும் உலர்ந்து போன உதட்டோடும் இருக்கிறார்களே, உண்ண உணவில்லாமல் ஒட்டிய வயிற்றோடு இருந்தால் அது அவருடைய ஏழ்மை, இல்லாமை, வறுமை, பாவர்டி. எனவே அதன் மூலமாக உண்ண முடியவில்லை என்று சொன்னால் அது பட்டினி, அது பஞ்சம். பராரைகளுக்கு, பரிதாபத்துக்குரிய ஏழைகளுக்கு உண்ண உணவில்லை என்பதனால் அவர்கள் இருப்பது பட்டினி. ஆனால் வகை வகையான உணவுகள், வாய்க்கிருசியான உணவுகள் வாய்க்கப் பெற்றிருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கூட ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காக உண்ணமாட்டேன், பருகமாட்டேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறோமே. ஃப்ரீசரை திறந்தால், ஃப்ரிட்ஜை திறந்தால் வகை வகையான கூல்டிரிங்க்ஸ், அங்கே சமைத்து வைக்கப்பட்ட உணவுகள் கமகமயந்த வாசம் எல்லாம் இருக்கிறது. ஆக ஃபுட் ஐட்டம்ஸ், உணவுப் பொருட்கள், அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ், குளிர்பானத்துடைய வகைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நான் எதையும் தொடமாட்டேன், ஏன் இருந்தும் தொடமாட்டேன், அதுதான் பத்தியம். இல்லை என்று உண்ணாமல் இருப்பது பட்டினி, இருந்தும் உண்ணாமல் இருப்பது பத்தியம். எனவேதான் நோன்பை நாம் எப்படி சொல்கிறோம், இது பட்டினி அல்ல பத்தியம். எனவே எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிடுகிற இந்த பத்தியம் இருக்கிறதே, இதை நினைத்து பாருங்கள். உலகத்தில் முஸ்லிம்களைத் தவிர வேறு யாரும் இத்தகைய பத்தியத்தை மேற்கொண்டதில்லை. ஏனென்றால் சில பத்தியங்களை பார்க்கிறோம், அதாவது எட்டி பார்க்கும் பசியை விரட்ட எட்டு இட்டிலிகள், ஆயாசம் போக்க பாயாசம், இத்தனை சாப்பிட்டாலும் நோன்பு முடியாது என்றுள்ள சில மரபுகளும் மதங்களும் இருக்கத்தான் செய்கிறது. என்ன தீப்பட்டது தீப்படாதது என்று சில வைத்து. ஆனால் நம்முடைய பத்தியத்தை பார்த்தால், ஒரு கவிஞர் சொன்னதை போல, நாம் சாதாரணமா விரதம் இருக்கவில்லை, வீர தவம் இருக்கிறோம். ஏனென்றால் புகைப்பிடித்தலில் தொடங்கி புரதச்சத்து புரோட்டீன் வரை எதையுமே தொடமாட்டோம். நான் ஆர்டிபி கல்லூரியிலே பணியாற்றிய நேரத்திலே ஒரு அனுபவம், அதாவது நான் பணியாற்றிய கல்லூரியில் ஸ்டாஃப் ரூமிலே உட்கார்ந்திருக்கும் போது, நாங்கள் இரண்டு பேர் தான் முஸ்லிம்கள், மீது எல்லோரும் முஸ்லிம் அல்லாத பேராசிரியர்கள், பேராசிரியர்கள். அப்போது ஒரு பேராசிரியருக்கு பிறந்த நாள், சாக்லேட் கொண்டு வந்து சப்ளை செய்கிறார். அப்போது நான் சொன்னேன், ஐ ஆம் ஃபாஸ்டிங், நான் நோன்பு வைத்திருக்கிறேன். உடனே அந்த பேராசிரியர் ஆச்சரியப்பட்டு, ஆமா நோன்பு வைத்திருக்க சாக்லேட்டையும் சாப்பிடக்கூடாது. அவர் நினைக்கிறாங்க, நோன்பு வைத்தா வயிறார உணவு சாப்பிடக்கூடாது, அதுதான் நோன்பு நினைத்துக் கொண்டு. ஆமா சார், நோன்பு வைத்திருக்கிற சாக்லேட் சாப்பிடுவதற்கு என்ன தயக்கம்? சாக்லேட் மட்டுமில்ல, சாதாரண வெற்றிலை போட மாட்டோம், மூக்குத்தூள் போட மாட்டோம், புகைப்பிடிக்க மாட்டோம். புகைப்பிடித்து மொத்தத்திலே திங்க் அதுவே விஷயம், ஆனா நோன்புக்கு புகைப்பிடித்ததை கூட தவிர்க்கிறோம். என்ன ரொம்ப பேருக்கு எதை தவிர்த்தாலும் பரவாயில்ல, இந்த புகைப்பிடித்ததை மட்டும் தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர் பெரிய தியாகிகள், செயின் ஸ்மோக்கர் இருக்கிறார்களே. ஒரு கவிஞர் சொன்னதை போல, சிலருக்கு ஐந்து விரலோட ஆறாவது விரலா எப்போது ஒன்று இருக்கிறது, வெண்புகை தண்டு ஐந்து விரலோடு ஆறாவது விரலாக ஒட்டி கொண்டிருக்கும். எனவே ஆறாவது விரல் என்று ஒரு கவிஞர் அடையாளம் காட்டினாரே, அதை போல சிலர் நினைக்கிறார்கள். அவர்கள் கூட நோன்பு வைக்கிறார்கள் அல்லவா, புகைப்பிடித்தலை விட்டுவிட்டு மிகப்பெரிய தியாகிகளாக இருப்பார்கள். எனக்கு சாப்பாடு கூட பரவாயில்ல, தண்ணீர் கூட கேட்டு பரவாயில்ல, ஆனா அந்த ஸ்மோக்கிங் பாருங்க, அதைத்தான் என்னால முடியல, தவிர்க்க முடியாது. ஏன்னா அதையும் தவிர்த்து விட்டு இருக்கிறார் அல்லவா தியாகம், அதுதான் மிகப்பெரிய வீரதவம். எனவே ஆச்சரியப்பட்டார்கள், என்ன சார் சாதாரண ஒரு சாக்லேட்டுமா சாப்பிடக்கூடாது? உடனே அவர்களுக்கு சொன்னேன், சாக்லேட் மட்டுமல்ல சாப்பிடக்கூடாது, என்னுடைய உமிழ்நீரை என் நாவின் நுனியில் திரட்டி நாவுக்கு வெளியே நீட்டி அந்த உமிழ்நீரை கூட நான் விழுங்கக்கூடாது. உமிழ்நீர் வாயுக்குள்ள இருந்தா எவ்வளவு விழுங்கிட்டே போலாம், வாயுக்குள்ள இருக்கிற உமிழ்நீரை விழுங்கலாம். ஆனா உமிழ்நீரை நாவின் நுனியில திரட்டி அதை வெளியே நீட்டினா வெளிப்பொருளாக, வெளிப்பொருள் உள்ளே போகக்கூடாது. ஆக நாவின் நுனியில் திரட்டப்பட்ட உமிழ்நீர் வெளியே வந்த பிறகு உள்ளே போனால் அது கூட கூடாது. அதே போல மலங்கழித்து சுத்தமாகின்ற நேரத்தில் நம்முடைய விரல் மலத்துவாரத்தினுடைய உள்ளே செலுத்தப்படக்கூடாது. அதிலும் பெண்கள் அதிலும் மிக பத்தியமாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் கண்டிஷன் எந்த அளவுக்கு ஒரு அதைத்தான் அப்போதுதான் சுட்டிக்காட்டினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டால் இப்படியும் ஒரு பத்தியமடையார். ஏனென்றால் முஸ்லிம்களை பற்றி தெரிய முடியாமல், முஸ்லிம்களோடு பழக முடியாமல் இருக்கிறவர்கள் நம்முடைய நோன்பை சாதாரணமாக நினைக்கிறார்கள். பல இஃப்தார் நிகழ்ச்சியிலும் இதை சொல்லி காட்டியிருக்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும், இஃப்தார் என்பதே ஒரு அரசியல் போட்டி போட்டு இஃப்தார் நடத்துவார்கள். ஆளுங்கட்சியை நடத்தினா அதுக்கு போட்டு எதிர்கட்சி. சில நேரங்களில் இஃப்தார் எப்படி நடக்கும் என்று சொன்னா, நோன்பை வைக்காதவர்களை குறித்து நாம இஃப்தார் கொடுக்கிறோம். அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டு நோன்பு வைத்த நமக்கு அவர்கள் இஃப்தாரை செய்வதில்லை, நோன்பு வைக்காத அவர்களுக்கு நாம இஃப்தார் செய்து சீஃப் கெஸ்ட் அவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வயிறார சாப்பிட்டு வந்தது இஃப்தார் நிகழ்ச்சியில கஞ்சி குடிப்பார்கள், அது அரசியலாக்கப்படும் சுவரட்டி ஆக்கப்படும், இதுதான் பொதுவாக நடைபெறும். ஆனா இந்த நேரத்தில் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில படையிறேங்கிற சொல்லி காட்டுது, நோன்பு என்பது சாதாரணமான விரதம் அல்ல. ஏன்னா விரதம் அனுஷ்டித்தல், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சொல்லாட்சி உண்டு, விரதம் அனுஷ்டித்தா. நம்ம யாராவது விரதம் அனுஷ்டம் சொல்றோமா? முஸ்லிம்கள் யாராவது விரதம் அனுஷ்டம் வார்த்தையை பயன்படுத்தலை, நோன்பு இருந்தான். இவ்வளவு அருமையான சொல்லு பாருங்க, விரதம் அனுஷ்டித்தல் என்ற வடமொழி வார்த்தையை பயன்படுத்தாமல் நோன்பு இருத்தல் என்ற சுத்தமான தமிழ் சொல்லை பயன்படுத்துகிறவர்கள் தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் மட்டும்தான். எனவே அந்த நோன்பு என்று மற்ற விரதங்களைப் போல் அல்ல. ஏனென்றால் குறிப்பிட்டதை சாப்பிடுவது, குறிப்பிட்டதை ஒதுக்குவது எல்லாம் முழுக்க முழுக்க அது எல்லாவற்றையும் தியாகம் செய்கிற காரணத்தினால அது வீர தவம் என்ற அளவுக்கு நம்முடைய விரதம் அமைந்திருக்கிறது. அதனால தான் நம்முடைய நோன்பு ஒரு பட்டினி அல்ல, நம்முடைய நோன்பு ஒரு பத்தியம், நம்முடைய நோன்பு வெறும் விரதம் அல்ல, ஒரு வீரதவம். எனவேதான் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த குர்ஆன் ஷரீஃப் என்ற மாத்திரையை பயன்படுத்துங்கள், அதன் மூலமாக உங்கள் நோய்கள் குணமாகும். உடலுக்கு நோய் என்றால் உரிய மருந்தை தேடி செல்கிறோம். ரூஹுக்கு நோயை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாமா? உடல் மேலானதா உயிர் மேலானதா? இன்ஷா அல்லாஹ் அது ஒரு தனி தலைப்பாக ஆய்வு செய்யப்படும், உடலா உயிரா. ஏன்னா உயிரே உனக்காக என்று சாதாரணமா யாரை பார்த்து சொல்வார்கள்? நீங்கள்தான் கேள்வி, என் உயிரே, என் உயிரே, என் கண்ணே, என் உயிரே உனக்காக. உயிரே என்று சொன்னால் உண்மையிலே உயிரை பார்த்து பேசுவோம், தனியாக ஒரு தலைப்புவோம், உயிரே உனக்காக என்று ஒரு தனி தலைப்பு. உடல் மேலானதா உயிர் மேலானதா? ஆனா உடலுக்கு பசி என்றால் உடனே ஓடோடி செல்கின்றோம், விருந்து கலரையை நோக்கி, உணவகத்தை நோக்கி, ஹோட்டல்களை நோக்கி, மோட்டல்களை நோக்கி, ரெஸ்டாரண்ட்களை நோக்கி, அந்த உணவுக்கு பசி போக்க விரைந்து செல்கிறோம். ரூஹுடைய பசியை பற்றி யாராவது கவலைப்பட்டதுண்டா? ரூஹுடைய பசி போக்கும் உணவு என்ன? இன்ஷா அல்லாஹ் அந்த உணவு வகைகளை பட்டியலிடுவோம். ஆனா இந்த உணவுகள்ல நம்ம ஸ்டார் ஹோட்டல் உட்காரும் போது ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க அல்லவா, அந்த மாதிரி உள்ள உணவு பட்டியல் அல்லாஹ்வுடைய வேத வெளிச்சத்தில் ரூஹுக்கான உணவை பார்ப்போம். இந்த ஸ்டார் ஹோட்டல்ல பட்டியல் சொல்லும் போது ஞாபகம் வருது, ஒருத்தர் ஸ்டார் ஹோட்டல போய் சாப்பிட உட்கார்ந்தான், அவன் வீட்டுல வந்து இந்த ரவை உப்புமா சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போனவன் ஸ்டார் ஹோட்டல்ல கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடணும்னு உட்கார்ந்து சாப்பிட போனான். சாப்பிட போகும்போது என்ன செய்யணும், அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது, ஒரு லிஸ்ட் வந்து கொண்டு வைக்கப்பட்டது. பார்த்தா என்ன செய்தான், என்ன லிஸ்ட், இங்கிலீஷ் தெரியாதனால லிஸ்ட பார்த்தா ஒண்ணுமே புரியல, என்ன சார் வேணும்? அவன் என்ன செய்தான், ஒண்ணுமே புரியல. பக்கத்துல சொன்னா நம்பர் 8 சொன்னான், அது ரவா உப்புமா, அவனுக்கு விருப்பமா ரவா உப்புமா சாப்பிட்டு பழகாதவன், நம்பர் 8 சொன்னான். இவன் போனா இங்கிலீஷே தெரியாது, என்ன வேணும், நம்பர் 8. இவன் வீட்டுல ரவா உப்புமா சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போனவன் வெறுத்து போனவன் டிஃபரெண்டா சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு வந்தான். ஹோட்டலுக்கு வந்தா ரவா உப்புமா சாப்பிடணும் ஆசைப்பட்டவன் நம்பர் 8 சொன்னான், இவன் நம்பர் 8 சொன்னான். திரும்பி அதே ரவா உப்புமா வச்சான், தலையெழுத்துன்னு சாப்பிட்டான். உடனே திருப்பி என்ன செய்யறான், அவன் திருப்பி பக்கத்தை பார்த்தான், என்ன பேசுறான், அவன் ரொம்ப டேஸ்டா ரவா உப்புமா சாப்பிட்டான், திரும்பி ரிப்பீட், உட்காரும் போது அங்க கொண்டு வரக்கூடிய லிஸ்ட் பார்த்து டிக் பண்ணுகிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தில் உங்களுக்கு என்ன நோய், எல்லா நோய்க்கும் மருந்திருக்கிறது, எல்லா நோய்க்கும் மருந்திருக்கிறது. இறைமறை குர்ஆனில் உதாரணமாக பொய் பேசுதல், புறம் பேசுதல், அடுத்து கிடத்தல், துரோகம் செய்தல், காமம், குரோதம், எல்லா நோய்களுக்கும் என்ன மருந்து? அல்லாஹு தன் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே இப்படி நோய்க்கான மருந்து சீட்டுதான் குர்ஆன் ஷரீஃப். எனவே ஷிஃபாவுல் லின்னாஸ், மனித இனத்துக்கான நிவாரணம் குர்ஆன் ஷரீஃப். எனவே ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் ஷரீஃப் எனப்படுகிற மாத்திரையை தந்துவிட்டு சொல்கிறான், பத்தியம் இருந்து கொள்ளுங்கள். நாம் இருக்கிற பத்தியம் மிக அற்புதமான பத்தியத்தை அல்லாவுக்காக இருக்கிறோம். அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லலாம். இப்போ வேதம் வந்த மாதத்துக்கும் இந்த வேதத்துக்கும் இந்த மாதத்துக்குள்ள தொடர்பு பார்த்தோம். அடுத்து இந்த எத்தனாவது மாதம் தெரியுமா? ஒன்பதாவது மாதம். அந்த ஒன்பதுல ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டது ஒன்பதாவது மாதம். நம்முடைய இறையருள் கவிமணி பேராசிரியர் காவன் அப்துல் கஃபூர் சாஹிப் அவர்கள் இறையருள் மாலையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற கோரிக்கையில் ஒன்று, மன்றொட்டி நின்று மயங்குதல் இன்றி ஒன்றத்தின் வாழ்வை உவந்தருள் அல்லாஹ், அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன், திருநாமம் போற்றி திறக்கின்றோம் அல்லாஹ் என்று 333 கண்ணி பாடுகிறார்கள். அதில் ஒன்று சொல்லி காட்டுகிறார்கள், மன்றொட்டி நின்று மயங்குதல் இன்றி ஒன்றத்தின் வாழ்வை உவந்தருள் அல்லாஹ். என்ன அர்த்தம்? இறைவா, உலகத்துடைய ஆசா பாசத்தில் நாம் மயங்கி போகாமல் ஒன்பது என்ற எண்ணுக்கு நீ என்ன மகத்துவத்தை கொடுத்தாலோ அந்த ஒன்பது என்ற எண்ணின் வாழ்க்கை எனக்கு தான் சொன்னார். நான் கேட்டேன் என்னுடைய ஆசானை பார்த்து, தாங்கள் இந்த ஒன்றெட்டு, ஒன்று பிளஸ் எட்டு ஒன்பது, ஒன்றெட்டின் வாழ்வு என்று சொல்லுகிறேன், ஒன்பதின் வாழ்வு. அது என்ன ஒன்பதின் வாழ்வு? நம்ம தமிழ்நாட்டில் ஒன்பது நாளுக்கு வேற அர்த்தம், ரொம்ப பேருக்கு தெரியும். என்ன தமிழ்நாட்டில் ஒன்பதுன்னா அரவாணிகளுக்கு சொல்லுவாங்க. ஆக அந்த ஒன்பது என்ற எண்ணிருக்கிறீரே, அதனுடைய மகத்துவத்தை சொன்னார்கள். ஒன்பதின் தனிச்சிறப்பு தெரியுமா? ஒன்பதை எந்த எண்ணினால் பெருக்கினாலும் அதனுடைய கூட்டல் பயன் ஒன்பதாகத்தான் இருக்கும். உதாரணமாக 3 9 27, 2 7 9, 9 9 81, 8 1 9. இப்படி நீங்கள் 9 பெருக்கி பாருங்கள். 5 9 45, 4 5 9, 6 9 54, 5 4 9. ஒன்பது என்பது எந்த எண்ணோடு மோதினாலும், எந்த எண்ணோடு பெருக்கினாலும் அது தன்னுடைய தனித்தன்மை இழக்காமல் அந்த எண்ணிக்கை அப்படியே வரும். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா 1 முதல் 9 வரை உள்ள எண்ணிலே எந்த எண்ணுக்கும் கொடுக்காத தனிச்சிறப்பை 9 கொடுத்திருக்கான், அது ஸ்டடி அணிக்கும். அதே போல நாம் உலகத்துடைய போக்கில் மயங்கி விடாமல் நம்முடைய நப்சை கட்டுப்படுத்தி, நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹுடைய எண்ணத்தில் நம்மை நிலைநிறுத்த வேண்டும். எந்த நிலையிலும் தன்னிலை இழக்கக்கூடாது. ஒன்பது என்பது எதோடு கூட்டினாலும் எதோடு பெருக்கினாலும் தன்னை இழந்து விடாததைப் போல நாம் நம்மை வளர்ந்து விடக்கூடாது. உலகத்தினுடைய ஆசா பாசத்தில் மூழ்கினாலும், உலகத்தினுடைய பராக்களில் ஈடுபட்டாலும் நம்மை இழந்து விடக்கூடாது என்ற ஒரு தனித்துவமிக்க எண்ணதான் ஒன்பது. அந்த ஒன்பதாவது மாதத்தில் குர்ஆன் ஷரீஃப் தந்தான். அடுத்து பாருங்கள், இந்த குர்ஆனை ஒன்பதாவது மாதத்தில் தந்து நோன்பு வைக்க சொல்லி நோன்புக்கு ஒரு காரணத்தை சொல்கிறான், தத்தகூல், இரையச்சம் பெறுவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்புக்கும் இரையச்சத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கணும். என்ன மற்ற கடமைகளை விட நோன்புக்குரிய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? எல்லா கடமைகளிலும் முகத்துதிக்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக ஒருவர் அதிகம் தொழுகிறார், மற்றவர் சொல்லுகிறார், இவர் பாருங்க எப்ப பார்த்தாலும் மஸ்திரி, பள்ளிவாசல் செட்டுக்குரிய மாதிரி எப்போது பார்த்தாலும் தொழுகை, பகலெல்லாம் அவர் அதாவது இரவு தூங்காமல் கண்விழித்து தொழுகிறார், இஸ்ராக்கு தொழுகிறார், தஹஜ்ஜுத் தொழுகிறார், ஒரு தொழுகை விடவில்லை. ஒருவர் தொழுகிறார், அதை பிறர் பார்க்கிறார்கள், அவர் தொழுகிறார் என்ற காட்சி பிறருடைய உள்ளத்தில் அவர் மீது ஒரு மதிப்பை, ஒரு மரியாதை ஏற்படுத்தும் போது அந்த தொழுகிறவருடைய உள்ளத்தில் நாம் மிகப்பெரிய தொழுகையாளி, உலகம் நம்மை மெச்சுகிறது என்று அந்த காதில் வார்த்தையை கேட்கும் போது மனசுக்குள் ஒரு சலனம், ஒரு சபலம், நாம் மிகப்பெரிய தொழுகையாளி என்று மற்றவர்கள் நம்மை பாராட்டுகிறார்களே என்ற ஒரு முகஸ்துதி ஏற்படுகிறது. ஏன்? தொழுகை என்பது பிறருடைய பார்வைக்கு தெரிகின்ற ஒரு அமல், பிறருடைய பார்வையில் படுகின்ற அமல் தொழுகின்ற காரணத்தினால ஒருவர் தொழும் போது அவர்களை மற்றவர்கள் புகழ்கின்ற நேரத்திலே இவர் தொழுகையாளி என்ற பாராட்டின் போது தொழுகையாளிக்கு மனதுக்குள்ள ஒரு முகஸ்துதி ஏற்படும். ஒருவர் ஜக்காத்து கொடுக்கிறார், குடைவள்ளல் பாருங்கள், அள்ளி அள்ளி கொடுக்கிறார், இவர் எவ்வளவு பெரிய குடைவள்ளல். இவர் ஜக்காத்து கொடுத்தவருக்கு குடைவள்ளல் என்ற பட்டம், வகை வகையான பாராட்டுக்கள் பத்திரங்கள் கிடைக்கும், வள்ளல் என்ற பட்டம் கிடைக்கிறது. தொழுகையாளிக்கு தொழுகையாளி என்ற பாராட்டு மொழி, ஜகாத்து கொடுப்பவருக்கு வள்ளல் என்ற பட்டம், ஹஜ்ஜிக்கு செய்கிறவர்களுக்கு சாதாரணமாக நடைமுறையில் சொல்வார்கள், ஒரு ஹஜ் செய்த ஹாஜி, பல ஹஜ் செய்த அல் ஹாஜி. இது மக்களுடைய அறியாமை, அதாவது அரபி மொழி புரியாத ஒரு வாசகம். அதை அந்த குறிப்பு சொல்லிவிடுகிறேன். உதாரணமா, ஏ புக் தி புக், ஏ பென் தி பென், இது சாதாரணமா எல்கேஜி பாடம், என்ன வித்தியாசம்? ஏ புக் தி புக், ஏ பென் தி பென். ஏ புக் என்பது அரபியில் சொல்ல போனா கிதாபுன், தி புக் என்பது அல் கிதாபு. ஏ பென் என்று சொன்னா கலமுன், தி பென் என்றால் அல் கலமு. அல் ஃபார் தி, இங்கிலீஷில் THED என்ற ஒரு வார்த்தை ஆர்டிக்கிள். ஆனா எனக்கு தெரிய ஆங்கிலத்தில் உள்ள அந்த டி என்கிற ஆர்டிக்கிள் பயன்படுத்தின ஒரே மொழி அரபி தான். இனி சொல்ல போனா அரபியில் உள்ள அல்ல பயன்படுத்தின ஒரே மொழி ஆங்கிலம் தான். தமிழிலும் இப்படி சொல்லாது, ஏன்னா அரபி மொழியினுடைய தனியா ஒரு தலைப்பு. அரபி மொழி எப்படி உலகத்தை ஆட்டி படைக்கிற மொழி, உலகத்தை எப்படி ஆகர்ஷிக்கிற மொழி, வையகத்தை வசீகரப்படுத்துகிற வல்லமை இன்ஷால்லா தனியாக ஒரு பேசுவோம். என்ன குர்ஆன் ஷரீஃபுடைய மொழி அரபி அல்லவா? அதாவது கோ நைஸ் போல குர்ஆனுடைய வசனம்னா அந்த கோனைசி கிண்ணம் போல அரபி. ஏன்னா சில நேரங்களில் கோனைசை பாதுகாக்கிற அந்த கிண்ணத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம். யாராவது கோனைசை மட்டும் சாப்பிடுற இந்த கிண்ணத்தை வீச மாட்டாங்க, அதுக்காக பிஸ்கட்ல செய்வான். குர்ஆன் ஷரீஃப் என்பது கோனைஸ் கிரீம், அந்த குர்ஆன் ஷரீஃபை தாங்கி அரபி மொழி அந்த கோனிஸ் பாத்திரம் போல அதை சேர்த்து சாப்பிடுவோம். எனவே அது தனியா இன்ஷா ஒரு தலைப்பிட்டு பேசுவோம். ஆக இந்த அரபி மொழியில் இருக்கக்கூடிய அல் இருக்கிறது, அதை போலத்தான் இங்கிலீஷில் தி, அதுதான் ஹாஜி அல் ஹாஜ், தி ஹாஜ், அதான் வித்தியாசம். ஆனா நடைமுறையில் ஒரு பெரிய ஹஜ்ஜி எத்தனை முறை ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்களாம், ஒருத்தருடைய வீட்டுக்கு விருந்தாளி வர்றாரு. உன்ன மகளை பார்த்து, எம்மா என்ன இந்த பாத்திரத்தை, மூணாவது ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு பாத்திரம் வாங்கிட்டு அதை கொண்டு போய், அப்புறம் இன்னொரு பாத்திரம், அந்த அஞ்சாவது ஹஜ்ஜில் வாங்கின பாத்திரம் எங்க கண போச்சா? அதாவது அவர் பல ஹஜ் செய்தார். மகளுக்கு விருந்தாளி உபசரிக்கும் போது மகளுக்கு சொல்றாரு, நான் மூணாவது ஹஜ்ஜில் வாங்கின பாத்திரம், அஞ்சாவது ஹஜ்ஜில், அதை ஒவ்வொரு ஹஜ்ஜையும் சுட்டி காட்டி ஒவ்வொரு பாத்திரத்தையும் கொண்டு வந்தா சுட்டி காட்டுவாங்க. இது எதுக்கு சொல்லுன்னா, ஹஜ்ஜுக்கு போகிறவர்களும் பல ஹஜ் செய்து அந்த அனுபவத்தை சொல்லி காட்டுவார்கள். ஆக இந்த ஐம்பெரும் கடமைகள்ல ரியா எனப்படுகிற முகஸ்துதி கடக்காத ஒரே கடமை நோன்புதான். தொழுகையில், ஜக்காத்தில், ஹஜ்ஜில் கலிமா திக்ர் சொல்லும் போதும் அதிலே மிகப்பெரிய திக்ர் செய்யக்கூடியவர். ஆனா எனவே முகஸ்துதி கடக்காத ஒரு தனிச்சிறப்பு நோன்பு கிரிக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு உங்களை பக்குவப்படுத்தும், நோன்பு உங்களை பண்படுத்தும். எப்படி பண்படுத்தும் தெரியுமா? நோன்பு நோக்கிறவர்கள் அல்லாவுக்காக நோக்கிறார்கள், அல்லாவை தவிர வேறு எந்த எண்ணமும் அவர்களுக்கு வேற சான்ஸ் இல்லை. ஏன் தெரியுமா? சின்ன ஒரு உதாரணம் பாருங்க, மனைவிக்கு தெரியாம கூட கணவன் நோன்பு இல்லாமல் இருக்கிறான். ஏன்னா வீட்டுல சகர் சாப்பிட்டுட்டு வெளியே போகிற கணவன் எங்க சாப்பிட்டான்னு யாருக்கு தெரியும்? சரி, இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். ஒரு வீடு, வீட்டிலே யாரும் இல்லை, தன்னந்தனியாக தங்கி இருக்கிறார் ஒருவர். அவர் வீட்டிலே யாரும் இல்லாத சூழலில் கதவடைக்கப்பட்ட பிறகு நோன்பு வைத்துக் கொண்டு வீட்டிலே சாப்பிட்டால் யார் பார்க்கிறார்? அல்லாவை தவிர வேறு யாரும் அவரை பார்க்கவில்லை. காரணம் என்ன? வீடு பூட்டப்பட்டிருக்கிறது, வாசல் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, மனைவி கூட இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஆனால் அவர் சாப்பிடுகிற நேரத்தில் அல்லாவை தவிர வேறு யாரும் பார்க்கல. ஆனா உண்மையிலேயே நோன்பு வைத்த யாரும் நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் கூட சாப்பிட மாட்டாங்க. யாராவது சாப்பிடுறாங்களா? நோன்பு வைக்கிற யாராவது யாரும் பார்க்கல, நாம மட்டும்தான் இருக்கிறோம். நம்ம மனைவி இல்லை, நம் மக்கள் இல்லை, நாம் மட்டும் இருக்கிறோம். படைக்கப்பட்ட நானும் என்னை படைத்த ரப்பும் இருக்கிறார், மூன்றாவது நபர் இல்லை. உமர் ரலியல்லாஹு காஹி சொன்ன சானியம்மா சாலிசன், படைத்த ரப்பு, படைக்கப்பட்ட நான், மூன்றாம் நபர் இல்லை. அந்த நேரத்திலும் கூட மனதுக்குள்ளே ஒரு அச்சம், யாருக்காக நோன்பு வைத்தோம்? என்னை படைத்த ரப்புக்காக நான் நோன்பு வைத்தேன். என்னை இல்லாதிருந்த என்னை தாயின் வயிற்றில் ஒரு கருவாக ஆக்கி என்னை இன்றைக்கு உலகத்தில் உருவாக்கி ஆளாக்கினானே அந்த ரப்பு, அவனுக்காக நோன்பு வைத்தேன். இப்போது என்னை பார்க்க அந்த ரப்பை தவிர வேறு யாரும் இல்லை. என் மனைவி இல்லை, மக்கள் இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன். ஆனாலும் நோன்பு வைத்து எனக்கு உள்ளூர் ஒரு அச்சம் ஏற்படுகிறது, சாப்பிடக்கூடாது. யார் பார்க்கிறார்? யாரும் பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் பருகக்கூடாது, கடுமையான தாகம், நாவு வறண்டு விட்டது. இந்த நேரத்தில் தவிக்கின்ற தாகத்திலும் வாட்டுகின்ற பசி வயிற்றை கிள்ளுகின்றது, கோர பசி தன் கொடிய நகத்தால் வயிற்றை கிள்ளுகின்ற நேரத்திலும் அல்லாவுக்காக நான் அனுபவித்தேன், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அச்சம் இயல்பாக நமக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக நாம் சாப்பிடாமல் இருக்கிறோமே, அதுதான் நோன்பின் தனிச்சிறப்பு. இந்த சிறப்பு வேற எந்த அமலுக்காக இருக்கிறா? மேல வேற எந்த அமல்ல இந்த தனித்தன்மை கிடையாது. யாரும் பார்க்காத சூழலும் நம்மை நாமே கட்டுப்படுத்தக்கூடிய செல்ஃப் கண்ட்ரோல். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நோன்பில் இருப்பதனால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தத்தக்கூன். அது இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன தெரியுமா? நோன்பு வைத்தவர்களே, நோன்பின் மீளம் மூலமாக நீங்கள் புடம்போட்ட பொன்னை போல பொலிவாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் வார்த்தெடுக்கப்படுகிறீர்கள், நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறீர்கள், கரைகள் எல்லாம் நீக்கப்படுகிறீர்கள், திருவில்லாமல் துடைக்கப்படுகிறீர்கள். எனவே பத்தரை மாட்டு தங்கம் போல நோன்பு உங்களை ஆக்குறது அல்லவா? அதற்காகத்தான் நோன்பு கடமை ஆக்கணும். அந்த நோன்புடைய தத்துவத்தை வைத்துக் கொண்டு இன்னொன்று சொல்லலாம், மது அருந்துவது ஹராம். ஆனா மது அருந்துகிறவன் தனிமையா இருந்த மது அருந்துறான். நம்ம நோன்பு வைத்துக் கொண்டு கிடைக்கிற செய்தி, மது அருந்துவது ஹராம்னா எப்போது மது அருந்துவான்? தனிமையா இருக்கிற போது அந்த ஹராமை தெரிஞ்சு வச்சுட்டு ஒருத்தன் மது அருந்துறான். அப்படியானால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், மது அருந்துவது ஹராம் என்று தெரிந்த ஒரு மனிதன், அல்லாஹ் குர்ஆன்ல மது அருந்தாதீர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் முக்குள்ளு முஸ்கிரன் ஹராம், அல்லாஹ் சொன்னார் மது ஹராம், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஹராம் என்றார்கள். ஆனால் ஹராம் என்று தெரிந்து வைத்தும் கூட மன இச்சைக்கு ஆளாக்கப்பட்டவன் யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த ஹராமை பயன்படுத்துகிறான், ஹராமை பருகிறான். அவனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மது ஹராம் என்று உனக்கு தெரிகிறது, நான் வேதத்திலே சொன்னேன், என்னுடைய தூதர் விளக்கமாக சொன்னார்கள், உனக்கு ஹராம் மது என்று தெரிகிறது, ஆனா யாரும் பார்க்கவில்லை என்பதற்காகத்தானே இந்த மது அருந்துகிறாய்? நான் பார்க்கிறேன் அல்லவா, நோன்பு வைத்த நீ யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக நீ தண்ணீர் குடித்தாயா? நீ நோன்பு வைத்த நேரத்தில் நான் மட்டும்தான் பார்க்கிறேன் என்பது உனக்கு தெரியும், நான் மட்டும் பார்க்கிறேன் என்று தெரிந்த பிறகும் நான் பார்க்கிறேன் என்பதற்காகத்தானே தண்ணீர் குடிக்காமல் தாகத்தை அடக்கினாய்? இப்போது நோன்பு வைத்த நீ ஹலாலான தண்ணீரை நான் ஹராம் என்றேன், நீ அதை ஹராமாக்கி குடிக்க மறுத்தாய், இப்போது நிரந்தர ஹராமான மதுவை ஏன் குடிக்கிறாய்? சிந்தித்துப்பார் என்று நோன்பு நம்மை தூண்டுகிறது. அதே போல ஹராமான மாமிசம், பன்றி மாமிசம் ஹராம், வட்டி பொருள் ஹராம், இந்த ஹராமை எல்லாம் பன்றி மாமிசம் ஹராம் என்று சொல்லும் போதே நம் நினைவுக்கு வருகிறது ஒரு காய்ச்சல். பாருங்கள், அசோர்ஃபியர் என்று அதற்கு பேர், சோர்ஃபியர் எனப்படுகிற இந்த பன்றி காய்ச்சல், பாருலகம் எல்லாம் அதை பரபரப்பான பேச்சு, அந்த காய்ச்சலுக்கு ஏன் பன்றி காய்ச்சல் வைச்ச, ஆட்டு காய்ச்சல் மாட்டு காய்ச்சல் வைக்க கூடாதா, அல்லது வேறு ஏதாவது ஒரு பிராணியுடைய பேரை வைக்க கூடாதா? காய்ச்சலுக்கு பேர் இது பன்றிக்கா வந்தது, அந்த காய்ச்சல் என்ன பன்றிக்கா வந்து மனுஷனுக்கு தான் வரும், பேரு வந்து பன்றி காய்ச்சல், ஆனா பாதிக்கப்படுவது பன்றிகள் அல்ல மனுஷன். அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த காய்ச்சல் உருவாகுத காரணத்துக்கும் அந்த போர்க்குக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோ என்று நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. அது விஷயம் அப்படி இருக்கட்டும். ஆக பன்றி மாமிசம் ஹராம், எனவே வட்டி பொருள் ஹராம், கொள்ளையடிக்கப்பட்டது ஹராம், திருடப்பட்டது ஹராம், அபகரிக்கப்பட்டது ஹராம். எனவே அதை ஒன்று சாப்பிடும் போது அல்லாஹ் அவனை பார்த்து சொல்வதை போல் தெரிகிறது, உனக்கு வகவையான உணவுகள் உன் வீட்டிலே இருந்தது, நோன்பு வைத்துக் கொண்டு சாப்பிடாதே என்றேன். அருமையாக சொல்வார்கள், இந்த உணவனுடைய ரகத்தை விளம்பரம், சில ஹோட்டலுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க, குட்டி வைத்த முல்லை போல தட்டில் வரும் பிரியாணி, மட்டன் டேஸ்ட், மட்டன் சிக்கன் ரோஸ்ட் எல்லாம் ரெடியாக இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி இதெல்லாம் எனக்கு இப்போது தேவையில்லை, எல்லாம் பகல் நேரம் வேஸ்ட், மாட்டேன், சாப்பிட மாட்டேன் என்று அந்த சபதம் பாருங்கள். எவ்வளவு உணவு உனக்கு கிடைத்தது, எல்லாவற்றையும் ஹலாலான உணவை நான் பகல் நேரம் ஹராம் என்று சொன்ன போது விட்டு விட்டாய், அதே போல ஹராம் என்று நிரந்தரமாக நான் ஆக்கிய உணவை யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக ஏன் சாப்பிடுகிறார்? நான் மட்டும் பார்த்தேன் என்பதற்காக ஹலாலான உணவை நீ உண்ணாமல் விட்டு விட்டாயே நோன்பின் காரணத்தினால், ஹராமான நிரந்தர ஹராமானதை யாரும் பார்க்காத சூழலில் நான் பார்க்கிறானே, அந்த நோன்புடைய பாடத்தை ஏன் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடாது? நோன்பு தருகிற பாடம் புரிகிறதா? ஹலாலான உணவு அல்லாஹுவால் ஹராமாக்கப்படுகிறது, ஹலாலான பானம் அல்லாஹுவால் ஹராமாக்கப்படுது. அதாவது பகல் நேரம் ஹராம் தானே, உண்ணுவது ஹராம், எனது எது உணவு, மட்டன் சிக்கன் போர்க்கல்ல, மட்டன் சிக்கன் உண்ணுவது ஹராம், எப்போது நோன்பு வைத்துக் கொண்டு, பருகுவது ஹராம், எது மதுபானங்களா, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் சர்பத்துகள். ஆக இந்த மாதிரி ஹலாலான பானங்களை அல்லாஹ் ஹராமாக்கினான் நோன்பு வைத்தவர்களுக்கு பகல் நேரத்தில், ஹராமா ஹலாலான உணவை ஹராமாக்கினான் நோன்பு வைத்தவர்களுக்கு பகல் நேரத்தில், அதிலிருந்து அது ரகசியமாக கூட பயன்படுத்தாத நம்முடைய உள்ளம் ஒட்டுமொத்த ஹராமை விட்டுவிட வேண்டும், ஹராமான உணவுகளை பானத்தை விட்டுவிட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொன்னா, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பாவமான காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்ற பக்குவத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக நோன்பின் போது உங்களுக்கு இவற்றையெல்லாம் நோன்பு கடமையாக்கப்பட்டது. எனவே நோன்பு ஒரு மனிதனை எப்படி பண்படுத்துகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நோன்பு பண்படுத்துகிற காரணத்தினால்தான் நோன்பு மாதத்தில் பள்ளிவாசல நிரம்பிய கூட்டம். சில ஆனா ஒரு வேதனைக்குரிய செய்தனுமா, நோன்பு நேரத்து கூட்டத்தை பார்த்தா ஜும்மாவில் விரிக்கப்படுகிற விசேஷ விரிப்புடைய ஞாபகம் வரும். ஏன்னா ஜும்மா நாட்களில் முஸ்லிம்கள் மிம்பர்ல சில விசேஷ விருப்புகளை விரிப்பார்கள். ஆனா ஜும்மா தொழுகை முடித்த பிறகு அது சுருட்டி வைக்கப்படும் பீரோவிலின் அடுத்த ஜும்மாவுக்கு தான் வைக்கப்படும். ஆக ஜும்மா தொழுகைக்கு தயாராகும் போது விரிக்கப்படும் விரிப்பு தொழுகை முடிந்தவுடன் அடுத்த வாரம் விரிக்கப்படுவதைப் போல ரமதானுக்காக கூடுகிற கூட்டம் ரமதான் முடிந்த பிறகு மீண்டும் அடுத்த ரமதானுக்கு தான் வரும். ஆக எது எப்படியோ ரமதான் ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துகிறது அல்லவா, மக்களை எல்லாம் இறை இல்லத்தின் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு வசீகரம் அதற்கு இருக்கிறது அல்லவா. அதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சுஃபிதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் சிறவிக்கப்படுகிற மாதம் ரமதான். ஏன் அல்லாஹ் வேதத்தை தந்த மாதத்தில் ஷைத்தான் வரக்கூடாது, நரகத்தின் கதவு பூட்டப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பாலிக்கல், சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படும், நரகத்தின் கதவு பூட்டப்படும். என்ன கருத்துனா, பாவம் செய்யக்கூடிய எண்ணம் இல்லாமல் போய்விடும், நன்மை செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் அதிகமாக இருக்கும். அதுதான் நன்மையின் தூண்டுதல் அதிகமாக இருக்கும் போது சிம்பாலிக்கலாக குறியீடாக சொன்னார்கள் எம்பெருமான் சல்லாசம், சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படும், பாவம் செய்கிற எண்ணம் குறைந்துவிடும் என்பதற்காகத்தான் நரகத்தின் கதவு பூட்டப்படும் என்று சொன்னார்கள். இந்த சிம்பாலிக்கான தத்துவத்தின் அடிப்படையில் நாம ஒன்றை பார்ப்போம். சிலர் கேட்கலாம், ரமதான் மாதத்தில் எல்லாம் சைத்தானுக்கு சிறைவாசம் என்று சொன்னால் பலரும் நோன்பு காலத்திலும் கூட, இங்கே சொல்லவில்லை, நம்முடைய நாட்டிலே பல இடங்களில் பார்க்கலாம், அதாவது நோன்பு காலத்திலும் கூட இன்ன ஜீவராசிகளைப் போல சாப்பிட்டு தெரிகிற ரீக்குத்தானே செய்கிறார்கள். நோன்பு என்று கூட பார்க்காமல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாக்கெல்லாம் ஸ்கிரீன் போட்டுருப்பாங்க, ஸ்பெஷல் ஸ்கிரீன், நோன்பு கால ஸ்பெஷல் ஸ்கிரீன் ஹோட்டல்ல தொங்க விடப்பட்டிருக்கு. ஆக ரமதான் வந்தவுடன் ஹோட்டல்கள் கூட பரத அணுகின்றன, ஹோட்டல்களுக்கு கூட ஒரு கோஷா. எதற்காக? யாரை ஏமாற்றுவதற்காக? நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த ரமதான் என்ற தனிச்சிறப்பை கூட பொருட்படுத்தாமல் பிற மாதங்களைப் போல உண்டுகளிக்கக்கூடிய கால்நடைகளைப் போன்ற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிறகு என்ன? சைத்தானுக்கு சிறைவாசம், சைத்தான் சிறைவிக்கப்படவில்லையே, இங்கே இவரிடத்தில் விளையாடுகிறானே என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இதை ஒரு உதாரணத்தின் மூலமா சொல்லி காட்டலாம். பிசிக்கல் தியரி, பௌதீக விதி என்ன தெரியுமா? ஒரு பொருளின் மீது ஒரு விசை, ஃபோர்ஸ், ஒரு பொருளின் மீது ஒரு விசையை செலுத்தினால் அந்த விசையை செலுத்தப்பட்ட பிறகு அந்த விசை நின்ற பிறகும் அந்த பொருள் ஏற்கனவே செலுத்தப்பட்ட விசையினால் தன்னாக சுழலும். உதாரணமா பாருங்க, நாம ஒரு பலகையில் இருந்து ஆற்றுல குதிக்கிறோம், உதாரணம் ஒரு கட்டுமரம், ஒரு படகு, ஒரு படகு கட்டுமரத்தில் இருந்து கொண்டு ஆற்றில் வேகமாக குதிக்கும் போது எவ்வளவு வேகம் நாம் முன்னோக்கி நகர்ந்தோமோ அந்த அளவுக்கு அந்த படகு பின்னோக்கி நகரும். ஃபோர்ஸ் என்ன? ஒரு ஃபோர்ஸ் இங்கு வேலை செய்யும் போது அதனுடைய ரியாக்ஷன் அது பின்னால நகரும். அதே போல எவ்வளவு வேகமா முன்னோக்கி நகருவோமோ, ஒரு பந்தை வேகமா அடிக்கிறோம் சுவத்துல, எவ்வளவு வேகமா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவர்ல பந்து ரியாக்ஷன் அடிக்கும். அதே போல இன்னொரு உதாரணம், சிம்பிளான உதாரணம் பாருங்க, சைக்கிள், ஏழைகளின் வாகனம். அந்த சைக்கிளை ஸ்டேண்ட்ல நிப்பாட்டுறோம், நிப்பாட்டி அதனுடைய மிதிக்கட்டியை பிடித்து வேகமா சக்கரத்தை சுழட்டுவோம், வேக வேகமா அந்த சக்கரத்தை சுழட்டி திடீரென்று கையை எடுத்து விடுங்கள். கையை எடுத்து விட்டா அந்த சக்கரம் சக்கந்து நின்று விடுமா? நிற்காது. நாம் கையை எடுத்த பிறகும் அந்த சக்கரம் தன்னைத்தானே சுழலும். ஏன் சுழலுகிறது? அதுதான் பிசிக்கல் தியரி, அதுதான் பௌதீக விதி. அந்த ஸ்டேண்டில் நிறுத்தப்பட்ட சைக்கிளுடைய மிதிக்கட்டியை பிடித்து வேகமாக சுழற்றினோம், வேகமாக சுழற்றிய நாம் கையை எடுத்தோம், கையை எடுத்த பிறகு அந்த சக்கரம் தன்னாலே சுற்றுகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? ஏற்கனவே வேகமாக சுற்றினோமே, நம்முடைய ஃபோர்ஸ் அந்த சக்கரத்தினுடைய மிதிக்கட்டையில் செலுத்தப்பட்டு அது இப்போது தன்னைத்தானே சுற்றுகிறது. நாம் தான் கையை எடுத்து விட்டோமே, அது நிற்க வேண்டும் தானே, ஏன் நிற்கவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே உள்ள ஃபோர்ஸ் உடைய ரியாக்ஷன். அதே போல சில மனிதர்களை 11 மாத காலமாக ஷைத்தான் பிடித்து ஆட்டினான், 11 மாத, அதாவது முடிந்த மறுநாள் பிடித்த ஷைத்தான் அடுத்த பிறை ரமதான் பிறை பார்க்கும் வரையிலும் அவனுடைய போக்கில அவனுடைய வலையில பிடித்து சிலரை வேக வேகமா ஆட்டி இந்த ரமதான் வந்து அவன் ஒதுங்கிட்டான். இப்ப அவன் எஸ்கேப், இவன் தன்னாலே சுத்திட்டு இருக்கான். என்ன அவன் தான் சொல்ல விட்டான? பம்பரம் பாருங்க, பம்பரம் எப்படிப்பட்ட பம்பரம்! நான் சொல்லுகிற பம்பரம், நம்ம அந்த பம்பரம்னு சொன்னாலே நம்ம தமிழ்நாட்டில் வேடிக்கையா சொல்லுவாங்க, கயிற்றில் விட வேண்டிய பம்பரத்தை வயிற்றில் விடுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பம்பரத்தை வேகமா சுழற்றுகிற நேரத்தில் வேகமா சுட்டும் போது என்ன செய்து எவ்வளவு வேகமா அந்த கயிற்று சுத்துவாங்க, வேகமா போடுவாங்க, தன்னாலே சுட்டும். எவ்வளவு வேகமா அந்த சிறுவன் அந்த கயிற்ற சுத்துறானோ அதுக்கு அந்த வேகத்துக்கு பம்பரம் சுட்டும். ஆனா அதை போல 11 மாத காலமாக சிலரை சைத்தான் பிடித்து ஆட்டி ஒரு ஆட்டு ஆட்டி அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இவன் தன்னாலே இந்த 1 மாசம் ஆடிக்கொண்டிருக்கான். எதை போல சைக்கிள் செய்ய சைக்கிளுடைய சக்கரம் சுற்றுவதை போல. சரி, அப்ப என்ன செய்ய வேண்டும்? சைக்கிள் சக்கரம் சுற்றுகிறது, நிறுத்த வழி உண்டா? நிறுத்த வழி உண்டு. நிறுத்தாம இருந்த ஆபத்து என்னது? ஹேண்டில் பார்ல நிப்பாட்டல, ஸ்டேண்ட்ல நிப்பாட்டினால சைக்கிளுக்கு ஆபத்து இல்லை. இல்லாம இருந்தா என்ன செய்ய வேண்டும்? ஆபத்து. என்ன ஆபத்தை தடுக்க எப்படி நிப்பாட்ட வேண்டும்? ஹேண்டில் பிரேக், பிரேக் இருக்கிறது, அழுத்தினால் செகண்ட் நிற்கும். ஆக சுற்றுகின்ற சக்கரம் நிறுத்துவதற்கும் வழி இருக்கிறது. அதே போல அல்லாஹ் நமக்கு ஒரு பிரேக்க தந்தான். எது? மூளை, அறிவு, சிந்தனா சக்தி. நாம் எப்படி பிறந்தோம், நாம் யாரால் படைக்கப்பட்டோம், அந்த ரப்பு யாரு, அவன் ஏவிய ஏவல்கள் என்ன, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மூளை என்ற சிந்தனா சக்தி, அதுதான் பிரேக். அந்த சிந்தனா சக்தி என்ற பிரேக்க பிடித்து அழுத்துங்கள், நிச்சயமாக நாம் இயல்பு நிலைக்கு திரும்புவோம். அதே போல ஷைத்தான் இந்த மாதத்தில் யாரையும் தீண்ட மாட்டான். ஆனால் ஷைத்தானால் சுழற்றப்பட்டவர்கள் பழைய போல்ஸில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமையான பெருமக்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். இந்த மாதம் புனிதமிக்க மாதம். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய முதல் கடைசி ஜும்மா ஷஅபான் மாதத்து கடைசி ஜும்மால சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய உரைக்கு நிறைவாக சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அனைய தலைப்புக்கு தொடர்வோம். நாளைய தலைப்பு என்ன என்பது இன்றைக்கு சொல்லிவிடுகிறேன். ஆக கடைசி நிறைவுக்காக சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹுடைய ரசூல் சொன்ன ஒரு வார்த்தை, எவ்வளவு அருமையான தத்துவம், எவ்வளவு ஆழமான சிந்தனை. கது அவல்லக்கும் ஷஹ்ருன் அலீம். மூமின்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று ஷஅபான் மாதத்தை கடைசி ஜும்மாவில் நிகழ்த்திய அந்த உரையிலே ஹுத்பாவிலே கது அவல்லக்கும் ஷஹ்ருன் அலீம் என்ற வார்த்தை சொன்னாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இதோ ஒரு மகத்தான மாதம் வந்துவிட்டது என்று சொல்லல, ஒரு மகத்தான மாதம் நிழல் தந்துவிட்டது என்று சொன்னார்கள். வந்துவிட்டது என்ற வார்த்தைக்கும் நிழல் தந்துவிட்டது என்ற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்னா, இத்தனை மாதங்களாக இத்தனை நாட்களாக நீங்கள் நிழலில் இல்லை, நீங்கள் வெயிலில் வாடிக்கொண்டிருந்தீர்கள், இப்போதுதான் ரமலான் நிழல் தந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமலான் மாதத்தில் கிளைமேட்டே மாறிவிட்டதா? உதாரணமா நம்முடைய வட்டாரத்தை எடுத்துக்கொள்வோம். இங்க நான் வந்து கேள்விப்பட்டேன், அதாவது ஒரு கவிஞன் சொன்ன, அரபு நாட்டு பாலைவனத்தை சூரியனை திருப்பி சுட்டது பாலை. அரபு நாட்டில் சுள்ளந்து, அதாவது எந்த அரபு நாடு, அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த அந்த அரவகத்திலே அன்றைக்கு எப்படி இருந்தது காலச்சூழல்? சூரியன் பூமியை நோக்கி சுள்ளந்து தகிக்கிறது, அந்த தகிக்கின்ற வெயிலை ஒரு கவிஞன் சுட்டிக்காட்டுகிறான், சூரியனை திருப்பி சுட்டது பாலை. அத்தகைய சூழலில் இது ஆகஸ்ட் மாதம், இங்கே உள்ள சம்மர் டைம், கோடை காலம், கொளுத்தும் வெயில், நண்பகல் ஒதுவு செய்கிற தண்ணீரை எடுத்து அதிலே தேலை தூளை கலந்தால் சுவையான ஒரு டீ தயாராகிவிடும். அது தனியாக கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது அந்த ஒவ்வொரு நேரத்துக்கு ஒதுவு செய்கிற நீரை பைப்பிலிருந்து எடுக்கிறோம். தேலைத்தூள் கலந்து சீறு கலந்தால் அது தேநீர். அந்த அளவுக்கு இயல்பான சூடு. எனவே இந்த சூழலில் கொதிக்கிற வெயில் காலம் ரமலான் வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் குளிர் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். எனவே இப்போது சூடும் குளிரும் யாருக்கு? உடலுக்கல்ல, ரூஹுக்கு. அதாவது நம்முடைய பகுதியிலே உள்ள டிசம்பர் மாத, நம்முடைய பகுதியில் உள்ள மே மாத வெப்பமாக இருக்கட்டும், இங்குள்ள ஆகஸ்ட் மாத வெப்பமாக இருக்கட்டும், இந்த வெப்பம் எல்லாம் தாக்குவது உடலைத்தான், ஆனால் ரூஹை தாக்குவதில்லை. எனவே உடலுக்கு ஏற்படுகிற வெப்பம் வெப்பம் அல்ல, உடலுக்கு ஏற்படுகிற குளிர்ச்சி ஒரு குளிர்ச்சி அல்ல, ரூஹுக்கு ஏற்பட வேண்டும் குளிர்ச்சி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் கது அவல்லக்கும் ஷஹ்ருன், மகத்தான மாதம் உங்களுக்கு நிழல் தந்துவிட்டது என்ற வார்த்தையின் மூலமாக இத்துணை நாட்களாக நீங்கள் வெயிலில் வாடிக்கொண்டிருந்தீர்கள். எந்த வெயில்? உலகத்தினுடைய ஆசா பாசம் என்ற வெயில், உலகத்தினுடைய இச்சைகள் என்ற வெயில், மனோ இச்சை என்ற வெயிலில் வாடிக்கொண்டிருந்த மனிதர்களே, இதோ உங்களை அந்த நிலையிலிருந்து மாற்றுகிற இன்னொரு ட்ரேக்குக்கு உங்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு குளிர்ச்சி மிக்க, ஆன்மாவுக்கு குளிர்ச்சி தருகிற மாதம் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். எனவே அதை வைத்துக் கொண்டு நாம் பார்க்கும் போது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உடல் ஏசி ரூமில் இருக்கிறது, ஆனால் இயேசு ரூமல் உடல் குளுமையாக இருக்கிறது, சொகுசாக இருக்கிறது. ஓடுகின்ற வாகனம் ஏசி, செல்லுகின்ற குடியிருக்கும் வீடும் விடுதியும் ஏசி, தொழுகின்ற பள்ளிவாசலும் ஏசி. ஆனால் உடல் அந்த ஏசியின் சுகத்தை நுகர்கிறது, ஆனால் உள்ளத்துக்குள்ளே பொறாமை என்ற நெருப்பு, புரட்டு காமம் என்ற நெருப்பு, குரோதம் என்ற நெருப்பு, பாவம் என்ற நெருப்பு உள்ளத்தில் கொழுந்து விட்டெறிந்தால் ஆன்மா இதோ வெப்பத்தில் வெந்து கொண்டிருக்கிறது. பொய், பொறாமை, புரட்டு, காமம், குரோதம் என்று சொல்லக்கூடிய வெப்பத்தில் அந்த ரூஹு வெந்து கொண்டிருக்கிறது. உடல் மட்டும் சுகுசான குளிர்ச்சி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, என்ன பயன்? ஆனால் ரமலான் என்றவுடன் அது உடலுக்கு தருகின்ற குளிர்ச்சி அல்ல, ரூஹுக்கு குளிர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் எம்பெருமானார் செலவாசன் சொன்னார்கள், ஷஹ்ருன்னலீம், மகத்தான மாதம் வந்துவிட்டது என்பதற்கு பதில் மகத்தான மாதம் நிழல் தந்துவிட்டது உங்கள் ரூஹுக்கு என்று சொன்னார்கள். அதிலும் கூட இந்த நிழலை பற்றி சொல்வது, இது சுவிட்சர்லாந்தில் இந்த ரசூலுல்லா சொல்லல, ஒரு கவிஞர் கூட சொன்னார், யா அல்லாஹ், எங்கள் நாயகத்தை சுவிட்சர்லாந்து போன்ற குளிர்வாச தலத்தில் நீ பிறக்க வைக்க கூடாதா? ஒரு கவிஞருடைய கேள்வியும் விடையும் பாருங்கள், யா அல்லாஹ், ஏன் இந்த பாலைவனத்தில் எங்கள் நாயகத்தை பிறக்க வைத்தாய்? குளிர்ந்து விட்டறியக்கூடிய பாலைவனத்தில் கோமா நபியை பிறக்க வைத்தாயே, யா அல்லாஹ், நீ குளிர்மிக்க பிரதேசத்தில் பிறக்க வைத்திருக்க கூடாதா என்றவுடன் அல்லாமா இக்பால் பாணியிலே கேள்வியும் பதிலும், ஆம் அல்லாஹ், புரிந்து விட்டோம், நீ எங்கள் நாயகத்தை சுற்றல்லாந்து போன்ற குளிர்மிக்க பிரதேசத்தில் பிறக்க வைத்தால் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவருடைய எண்ணமெல்லாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு செல்ல வேண்டும் என்ற சுகமான எண்ணம், துனியாவுடைய எண்ணம் வந்துவிடும். ஆனால் ஹஜ்ஜிக்கு செல்கிறவர்கள் லப்பைக்கு அல்லாஹும லப்பைக் என்ற தல்வியா முழக்கத்தோடு செல்கிறவர்கள், வந்துவிட்டேன் இறைவா வந்துவிட்டேன் என்று செல்லக்கூடியவர்களுக்கு கொளுத்துகின்ற வெயில் ஒரு பொருட்டல்ல, சூரியனுடைய சுள்ளன்று தைக்கிற சூழல் ஒரு பொருட்டல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த அந்த புண்ணிய பூமியில் பாதம் பதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுமையான வெப்பம் தகிக்கக்கூடிய அரபு நாட்டுக்கு செல்கிற பயணம், பாலைவனத்து பயணம், அது நமக்கு சோலைவனமாக தெரிகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த பூமி. அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி ஒரு கவிஞர் சொன்னார் அல்லவா, எப்படி சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், பாலையில் முளைத்த அந்த பச்சை மரம் எங்கள் ரசூலுல்லாஹ், வெயிலும் கூட கொஞ்சம் இளைப்பார வந்தது எங்கள் ரசூலுல்லாஹ்வின் நிழலில். அதாவது வெயிலில் வெயிலை கண்டு ஓடுவார்கள் எல்லோரும், எதற்காக? வெயிலின் வெப்பத்தை தாங்காமல் எல்லோரும் ஓடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் பாலைவனத்தில் முளைத்த ஒரு பச்சை மரம், பாலைவனத்தில் முளைத்த பச்சை மரமாம் ரசூலுல்லாவை பார்த்து வெயிலும் கூட கொஞ்சம் இளைப்பார வருகிறது. அத்தகைய நிலையில் அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த பூமி என்பதற்காக நாம் குளிர்ந்து விட்டறியும் அரபு நாட்டை பாலைவனத்தை நோக்கி ஹஜ்ஜிக்கு செல்கிறோம். குடிஷ் பிரதேசத்தில் ரசூலுல்லா பிறந்தால் நம்முடைய நோக்கம் சுவிட்சர்லாந்து போன்ற பகுதியாக இருந்தால் சுகவாசத்துக்கு செல்கிற துனியாவுடைய நோக்கம் வந்துவிடும். அதற்காகத்தான் அல்லாஹ் அங்கே பிறக்க வைத்திருப்பானோ. அந்த பகுதியிலே உள்ள மக்களை பார்த்து சொன்னார்கள், எங்கு பார்த்தாலும் நீங்கள் வெப்பத்தில் இருக்கிற அந்த மக்களை பார்த்து எப்படி சொன்னார்களேமா, ஒயாசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க, பாலைவன சோழர். அதாவது அந்த அரபு நாட்டு சூழலோடு இந்த ஹதீஸை ஒப்பிட்டு பார்க்கிறோம். பாலைவனத்தில் பயணிக்கிறவர்கள் நெடுந்தூரம் ஒட்டகையிலே பயணிக்கிறார்கள், எங்கேயாவது ஒரு பாலைவன சோலை கிடைக்காதா, ஒரு குளிர்நீர் ஊற்று கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு பயணம் தொடரும். கடைசியில் அந்த குளிர்நீர் ஊற்றை கண்டவுடன், ஒரு குளிர்ந்த மரத்தை கண்டவுடன் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதே போல 11 மாத காலமாக வாழ்க்கையே ஒரு பயணம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பயணங்களை மேற்கொண்டிருப்போம், நம்முடைய வாழ்க்கையே ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்தில் 11 மாத காலமாக உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், பாவம் என்று சொல்லக்கூடிய வெயிலை கடந்து செல்கின்ற மனிதர்களே, இதோ உங்களை புனிதப்படுத்தக்கூடிய, உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய, உங்களை பண்படுத்தக்கூடிய பரிசுத்தமான, உங்களை பாவக்கரையிலிருந்து நீக்கக்கூடிய, உங்களை பத்தரை மாற்றி பொன்னை போல் மாற்றக்கூடிய ஒரு புனிதமான ஒரு குளிர்ந்த இடம் வந்துவிட்டது. எப்படி உங்களுக்கு குளிர்ந்த மரத்தை கண்டவுடன் சந்தோஷம் ஏற்படுமோ, மகிழ்ச்சி ஏற்படுமோ, அதே போல குளிர்ந்த மரத்தை போல் ரமலான் அமைந்து விட்டது என்று ஒரு மரமாக ரமலானை வர்ணித்தார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரமலான் என்ற மரம் அதிசய மரம், முக்கனிகள் பழுத்து குலுங்குகின்ற மரம். மா பலா வாழை, தமிழிலே முக்கனி என்பார்கள். மா பலா வாழை எனும் முக்கனி கூட தனித்தனி மரத்தில் தான் அந்த பழங்கள் பழுக்கும். ஆனால் ரமலான் என்ற இந்த குளிர்ந்த மரத்திலே முக்கனிகளை பார்க்கிறோம். முதல் 10 நாளும் ரஹமத்துக்கனி, அருள்கனி, நடு 10 நாளில் மகஃபரத்துக்கனி, மன்னிப்புக்கனி, கடைசி பத்து நாளில் எத்திற்கு கனி நரக விடுதலை கனி. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடன் நாம் கேட்போம், ரஹமத்து பொழியும் ரமலானில் எம்பால் ரஹமத்தை பொழிவாய் ரஹ்மானே அல்லாஹ், மன்னிப்பின் மழையை மாண்பாக பொழியும் பொன்னான மாதம் பொறுத்தருள் அல்லாஹ், எரிகின்ற நரகில் இன்னல் படாமல் சொரிகின்ற அருளால் சுகமாக்கு அல்லாஹ் என்று எல்லாமல் அல்லாஹ்விடம் இந்த மாதத்தில் முதல் பத்தில் பழுத்துக் குலுங்குகின்ற ரஹமத்து கனியை நுகர்ந்தவர்களாக, நடுப்பத்தில் பழுத்துக் குலுங்கும் மகசுரத்தினும் மன்னிப்பு கனியை சுவைத்தவர்களாக, இறுதிப்பத்தில் பழுக்கவிருக்கக்கூடிய நரக விடுதலை கனியை அனுபவித்தவர்களாக எல்லாமல் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. எல்லாமல் அல்லாஹ் இந்த தொடங்கிய ரமலான் இதை கடைசி வரையிலும் தொடர்ந்து நோன்பு வைக்கக்கூடிய நசீபை தருவானாக. ரமலானில் தொடங்கிய இந்த நோன்பு முடியும் வரையிலும் நம்முடைய உடல் நலம் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் ஆக்கியருள்வானாக. தொடங்கிய தராவீஹ் தொழுகை இந்த ரமலான் முடியும் வரையிலும் தொடர்ந்து நிறைவேற்றுகிற அளவுக்கு பலத்தை தருவானாக, ஆரோக்கியத்தை தருவானாக, உடல் நலத்தை தருவானாக. முறையாக இந்த ரமலானை உபசரித்து ரமலானை உபசரித்த நல்லவர்கள் என்ற நற்பெயரை நாளை மறுமையில் அல்லாஹு ஆக்கியருள்வானாக. மறுமையிலே அல்லாஹு ரப்பல் இஸ்ஸா இந்த ரமலானை நமக்கு சாதக சாட்சி ஆக்குவானாக, பாதக சாட்சி ஆக்காமல் பாதுகாத்துவானாக. ரமலானினம் விருந்தாளினம் வீட்டுக்கு வந்திருக்கிற நேரத்தில் விருந்தாளியை உபசரித்தவராக ஆக்குவானாக. விருந்தாளிகளை எல்லாம் உபசரிப்பது உணவை கொடுத்து வீசி உபசரிப்போம். ரமலான் நம்முடைய விருந்தாளி, நம் வீட்டுக்கு வந்த விருந்தாளி, நம் ஆன்மாவுடைய முற்றத்துக்கு வந்த விருந்தாளி. இதவே உணவை கொடுத்து வீசி உபசரிக்காமல் உணவை தடுத்து உபசரிப்போம். எல்லாமல் அல்லாஹ் இத்தகைய நிலையில் நமக்கு நல்லருள் பாலிப்பான். ரப்பனா ஆத்தினாம் ஃபி துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லக மக்காசிதனா வஸ்மஹலனா மாமல்லா யா வாசி அல் கரமி ரப்பி வர்சுக்குன்னா ஜியாரத்தஹு கபுல கபுல் ரூஹி வல் குரஜி என குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தைவானா அனில்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்.
அந்த போன் அவர்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் அவர் இன்ஷாஅல்லாஹ் இது முடியும் போது அவர் நல்ல மார்க்கத்தையும் கற்றுக்கொள்ளலாம், நல்ல தமிழையும் கற்றுக்கொள்ளும் நினைக்கிறேன். குறிப்பு இந்த லானா 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 நிறைய பேருக்கு தாராளத்தை இருக்குது. இன்ஷாலா ஆணின் பிறந்தது மூலமாக தாய்மொழியும் நாம் நல்லபடியாக கற்றுக்கொள்வோம் என்று நம்பிக்கை இருக்கிறது. ரெண்டாவது அவர்கள் சொன்னாங்க அந்த நோன்பு மட்டும்தான் ரியா என்பது வராமல் இருக்குது. அது கூட நத்தில் நோன்புகள்ல எல்லாரும் நோன்பு பிடிச்சிருக்க மாட்டோம்ல. இப்ப நம்ம தனியா நோன்பு பிடிச்சிருக்கும் போது உதவிட்டு ட்ரையா இருக்கும், ட்ரையா இருக்கும் போது நம்ம நத்தில் நோம்பு பிடிச்சிருக்கோம்டா, நத்தில் நோம்புலாம் பிடிக்கிறியா, ஆறு நோம்பு பிடிக்கிறியா அப்படின்னு யாராவது பாராட்டிட்டா அதுதான். அதில் ஈசா அலை இஸ்லாம் அவருடைய காலத்தில் நத்தில் சொன்னாங்கன்னா நத்தில் நோன்பு பிடிப்பவர்கள் கூட இந்த உதட்டில் லேசா தண்ணியை தடவிக் கொள்ளுங்கள், ஏன்னா நீங்க நோன்பு இருக்கிறீர்கள் என்பது மற்ற தெரியக்கூடாது, பாராட்டிடுவாங்கன்னா அந்த அளவு அந்த நோன்பு என்பது தனிமையாக அல்லாஹுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதையும் அந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷாஅல்லாஹ் இப்படி முதல் அன்னைக்கு மிக சிறப்பான முறையில அவருடைய தெள்ள தமிழ் வந்த கணீர் என்ற மணிக்குரலும் மிக அருமையாக இருக்கிறது. அல்லாஹ் தாரா நமக்கு நல்லவருடைய வரம செய்திருக்கிறான். வரக்கூடிய மீது எல்லா நாட்களும் அவருடைய இந்த சிறந்த பயானை கேட்டு நாம் பயன்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவர் சொல்லி காமிச்சாங்க சைத்தானத்தை விளங்க போட்டுறாங்களே அப்ப எப்படி பாவம் செய்யறாங்கிறதுக்கு அவர்கள் ஒரு விளக்கம் அழகான விளக்கம் கொடுத்தார்கள். மற்றொரு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது செய்தான விலங்கு போட்டுடலாம், ஆனா விலங்கு போட முடியாது பூட்ட முடியாது இன்னொரு ஆள் இருக்கிறாரு. யார் அவரு? எல்லாரும் தெரிஞ்சது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த பள்ளி ஆசிரியர் முன்னாள் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இறைநேசர் அதாவது இளைய வயசுக்கார ஒரு ஆளுங்கன்னு ஒரு மரத்தடியில இருந்து தஸ்பீ ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா அந்த கிராமத்துல வந்து ஒரு அழகான பெண்மணி, இளைய வயசு பெண்மணி, ஒரு குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போச்சாங்க. தண்ணி எடுத்துட்டு போன உடனே இவரு கண்ணை பட்டுருச்சு. கண்ணை பட்டோன்னா அந்த தஸ்பீ பண்ண கான்சன்ட்ரேஷன் போயிருச்சு. ஆஹா இது என்ன வம்பா போச்சுன்னு சொல்லி அடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்ணை கட்டிக்கிட்டாங்க. அந்த பெண்ணை பார்த்தா தானே நமக்கு என்ன தப்பா போகுது. கண்ணை கட்டிக்கிட்டு தஸ்பீர் விட்டுறாங்க. தஸ்பீர் விட்டுட்டே இருக்கும் அந்த பெண்ணு போது காலுடைய கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டாரு. கொலுசு சத்தம் கண்ணை திறந்துட்டார். கண்ணை திறந்து பார்த்தோன்ன அன்னைக்கு தௌபா செய்து அடுத்தவங்க என்ன காதுக்குள்ளே பஞ்ச வச்சுக்கிட்டாரு. சரி இப்ப கண்ணும் பார்க்கல காலும் கேட்கணும். அப்ப அந்த பொண்ணு போகுது மூணாவது நாள். அப்ப அந்த பொண்ணு மலர்கள் வச்சிருக்குது, அந்த சுவாச வாசம் வந்து மூக்கல ஏறிடுச்சு. மூக்கல ஏறவுன கண்ணு திறந்துருச்சு. ரைட் இந்த பொண்ணு போகுதுன்னு சொல்லி கடைசி எதனால வம்பு சொல்லி மூக்களையும் நான் பஞ்ச வச்சுக்கிட்டாரு. நாலாவது நாள் கண்ணையும் மூடியாச்சு, காதையும் மூடியாச்சு, மூக்களையும் பஞ்சு வச்சாச்சு, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் பூட்டு போட்டாச்சு. இப்ப அந்த பெண் அந்த டைம்ல நடந்து போகுது. அவருடைய நச்சு சொல்லுது நேரத்தை தான் அந்த பொண்ணு நடந்து போகும், உடனே கண்ணை முடிச்சு போயிட்டாரு. அப்ப காதுக்கு மூடலாம், பாயம் கண்ணை மூடலாம், இன்னொன்னு என்ன மூக்க மூடலாம், நச்ச மூட முடியுதா? அவன் நப்சுங்கிறது இருக்கு பாருங்க, அதை கூட்டவே முடியாது. அந்த நப்ச பட்டினி போடுறதுக்காகத்தான் ஏற்கனவே வந்ததுல ஆளுங்கள் சொன்னாங்களா இல்லையா, அந்த நப்சை பட்டினி போட்டு நப்சினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்காகத்தான் இந்த நோம்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கடமையா இருக்கிறான். ஆக அவன் நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் நமக்கு இந்த நோம்பி ஆக்கி வச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த நோம்பி நான் புரிஞ்சுக்கொள்ள வகையில் பிடிக்க தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
اللهم صل وسلم وبارك على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم إنا نسألك بحق الفاتحة المعظمة وصدر المثاني أن تفتح لنا كل خير وأن تتفضل علينا بكل خير وأن تجعلنا من أهل الخير وأن تعاملنا يا مولانا معاملتك لأهل الخير وأن تحفظنا في أدياننا وأنفسنا وأموالنا وأولادنا من كل محنة وفتنة وبؤس وضير وشدة وبلاء ومصيبة إنك ولي لكل خير ومعد لكل خير متفضل بكل خير يا رب العالمين. اللهم يا فارج الهم ويا كاشف الغم يا رحمن الدنيا يا رحيم الآخرة عفو علينا من طرفك البركة والرحمة والنعمة والدولة والقوة والصحة والسلامة والراحة والعافية والشفاء والسرور والرزق يا قاسم رزق فوق السماوات يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
This audio was downloaded from